நோட்டன் சிவியன் மதத்தன் அல்வாய்கரத்தன் ஆறு தருகோட்டம் பெறையிதழி தாழ்ஜடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் திருமால் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே ஆலவனத்தமல நடங்கண்டு வந்த காரைக்காலம் இதனை பாலருந்து உமை முலையர் பதிக விதம் பல பகர்ந்த பாலன் தன்னை சூலை இணைச்சவன் அருளால் துடைத்தானை தடுத்தாண்டான் தோழன் தன்னை மாலை மணிவாசகனை மற்ற எடியரையும் அடி பண்குவோமேற்றம்பலனோ பார்வதி மாதர் பிறை
பாடி
ஜீவதை. கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே காஞ்சி புராணத்திலே இன்று பாயிரம் என்கின்ற பகுதியிலே விநாயக பெருமானுடைய தோத்தரம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். விநாயகருக்கு இரண்டு தோத்தரங்கள் இதிலே அருளி செய்திருக்கிறார். அதிலே இரண்டாவது தோத்தரம் விகட சக்கர ஆரணம் தொடர்வரும் வித்தக முகில்வீரவி முகில்வீர விகட சக்கர விந்த மன்னவன்றன கருளுமை தலைவாகு விகட சக்கர வாகமின் முளையுமை கான்முளை என்னாச்சு விகட சக்கர ரெந்திர மெனச்சுடல் வெம்பவ கடல் நெஞ்சு என்பது இந்த பாட்டு. இது நாலு வரியுமே விகட சக்கர விகட சக்கர விகட சக்கர என்று பாடியிருக்கிறார். விகட சக்கர என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு வரலாறு தான். விகட என்கின்ற கூத்து விஸ்வக்சேனர் ஆடினார். விஸ்வக்சேனர்னா திருமாலினுடைய செயலாளர், மகாவிஷ்ணுடைய காளி தரிசி. அவருடைய சக்கரம் வந்து வீரபத்திர தேவருடைய மார்பிலே கடந்த பரமன் விஷ்ணுக்களுடைய தலைகளை மார்பிலே போட்டிருந்தாரா, அந்த யுத்தத்திலே அந்த தக்க யாகத்திலே சென்று வீரபத்திர தேவர் தக்க யாகத்தை அளித்தார் அல்லவா, அப்போது விஷ்ணு எதிர்த்து யுத்தத்துக்கு வந்தார் அல்லவா, அந்த யுத்தத்திலே அவருடைய சக்கரத்தை ஒரு தலை விழுங்கி போச்சு. மார்பிலே போட்டிருந்த ஒரு தலை விழுங்கி போச்சு அவருடைய சக்கரத்தை. அப்படி விழுங்கியபடியினாலே வெகு காலம் சக்கரம் இல்லாமையே அவர் வந்து எந்த காரியம் பண்ணாம ரிஸ்டில் இருந்துகிட்டு இருந்தார். யாரு? மகாவிஷ்ணு. எந்த ஊருக்கும் இல்லாம சக்கரை இல்லைன்னா என்ன பண்ணுவ, பேசாம இருந்தாரு. அதன் பிறகு ஒரு நாள் ரொம்ப கவலையா படுத்திருந்தாரு. அதே விஸ்வசேனர் கேட்டாரு, என்ன சுவாமி இந்த மாதிரி பேசாம இருக்கிறீங்களே, எந்த வேலைக்கும் போகாம இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாரு. இந்த மாதிரி முக்கியமான பொருள் இல்லையா, இல்லாமையினாலே கண்ணாடி போட்டாத்தான் தெரியும்னா கண்ணாடி இப்போ இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ணுதான், படிக்க முடியாது. அதுபோல வந்து சக்கரம் இல்லாமனால ஒன்றும் நடக்கலைன்னாரு. அப்புறம் விஷயத்தை சொன்னாரு, அப்படின்னா நான் போய் சக்கரத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்னாரு அந்த விசேஷனர். காரியதர்சினா கிட்டிக்காரனா அப்படிலாம் இருந்திருக்கிற, காரியதர்சினா அப்படி இருக்கணும், செயலாளர்னா கிட்டிக்காரனா இருக்கணும். செயலாளர்னா எல்லாரும் வந்த ஒரு பாடம் வரப்படாது, முதல்ல செயலாளர் ரெடியில் இருக்கணும். அதனால என்ன பண்ணிருக்கா, நேராக காஞ்சிபுரத்துக்கு வந்து வீரபத்திர தேவரை பலகாலம் பூஜை பண்ணியிருக்கிறான் விசேஷனர். பலகாலம் விசுவேனர் வீரபத்திர சுவாமியை பூஜை பண்ணியிருக்கிறார். அப்படி பூஜை பண்ணிய காரணத்தினால அந்த பூசைக்கரங்க காட்சி தந்திருக்கிறார் காஞ்சிபுரத்தில். அப்படி பூஜை பண்ணிய போது விசுவேனர் பூஜை பண்ணிய போது ஒரு நாள் காட்சி தந்திருக்கிறார். காட்சி தந்த போது என்ன வர வேணும்னு கேட்டிருக்கார். இந்த மாதிரி அந்த சக்கரம் எங்க எஜமானுடைய சக்கரம் உங்க மார்பில இருக்கிற அந்த தலை விடுங்கி விட்டதா, அதனால அந்த தலை அந்த சக்கரம் வேணும்னு சொல்லி சுவாமியை பூஜை பண்ணனே அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நீ ஒரு கூத்து ஆடுனார், விகட கூத்து ஆடுனார். அப்படி விகட கூத்து ஆடினார் அந்த விசுவேஷனர். அவனுக்கும் கூத்து தெரிஞ்சது, நல்லா தெரிஞ்ச ஆளு, கூத்து ஆடினான். அந்த கூத்து கண்டு மகிழ்ந்து வீரபத்திர தேவருடைய மார்பிலே கிடக்கிற ஒரு தலை சிரிச்சு பிடிச்சு, சிரிச்சதுல அந்த சக்கரத்தை கக்கி பிடிச்சு, சிரிச்ச போது சக்கரத்தை கக்கி விட்டது. கக்கின உடனே இவர் எடுக்க போனார், யார் விசுவேஷனர் எடுக்க போனார். எடுக்க போகும்போது விநாயகர் பக்கத்தில் இருந்தவர் அந்த சக்கரத்தை எடுத்து வச்சுக்கிட்டார். எடுத்து வச்சுக்கிட்ட ஒரு பாடு, சுவாமி சக்கரம் வேணுமேனார். மறுபடியும் அந்த கூத்து ஆடுனார், மறுபடியும் விசுவேஷனர் ஆடினார் விநாயகருக்கு முன்னாலே. ஆடின ஒரு பாடு, அந்த கூத்துக்கு மருந்து சக்கரத்தை அவனை கொடுத்தார். என்ன கொஞ்சம் பவர் அந்த சக்கரத்துக்கு ஏறட்டும் தான் இவர் எடுத்தது. வீரபத்திர தேவருடைய மார்பில் கடந்த தலை விழுங்கி வெளியில வந்தது. இப்ப விநாயகர் கையில் எடுத்த அந்த சக்கரத்து பவர் ஏறதில்ல, அதனால திருமாலுக்கு நன்மை கிடைக்கட்டுங்கிறது, வெற்றி அதிகம் கிடைக்கட்டுங்கிறது. காரணம் இல்லாம எடுக்க மாட்டேன், சக்கரமா கிடைக்காது தொடருமே. அதனால அந்த கூத்துக்கு மகிழ்ந்து கொடுத்த அப்படின்னால இவருக்கு விகட சக்கர விநாயகர்னு இவருக்கு அஞ்சு ஒருத்தருக்கிற பிள்ளையா இருக்கு. விகட சக்கர செம்முக இந்துடான், சகட சக்கர தாமர நாயகன், அகட சக்கர உண்மணியாவரே, வெகட சக்கரன் இப்பதம் போற்றுவா என்பது காஞ்சிபுரம் இது கந்த புராணத்திலையும் இருக்கிற பாட்டு. அதனால அதிலிருந்து அந்த மூர்த்திக்கு விகட சக்கரன் என்று உலகம் எல்லாம் சொல்லுதான். இந்த வரலாறுல இதுல வருது, பின்னாடி வருது அந்த வரலாறுல இதுல வருது. ஆகவே அதனால விகடச்சக்கர ஆரணம் தொடர்வு, விகடச்சக்கர கணபதியை ஆரணம் தொடர்வு. ஆரணம் என்றால் வேதங்களாலே தொடர முடியாதவனாய் இருக்கிறவனும், வேதங்களுக்கு எட்டாதவனாக இருக்கிறவனும், வேதம் அளந்து அறிவறிய விகிருதன் யாவன் விடுத்தகைய என்று வரும் விநாயக புராணத்துல. அதனாலே வேதங்களாலே தொடர முடியாதவனாக இருப்பான், மறையிலிருமும் தொடரோனாதனி என்று திருவாசகம். வானநாடரும் அரியோனாதனி, மறையிலிருமும் தொடரோனாதனி, அப்படி தொடர முடியாதவனாய் இருப்பவன் வித்தகன். வித்தகன் என்றால் ஞானஸ்வரூபன், வித்தகம் என்றால் ஞானம், ஞானஸ்வரூபமாக இருக்கின்றவர் விநாயகர். முகில் வீரவி சக்கரவிந்த, அதனால முகில் என்கின்ற மேகத்தினுடைய வீறு சிறப்பையும் அடக்குகின்ற மதங்களை புழிகின்றவன். மதங்கள்னா யானைக்கு மதம் புழியும், யானை மதம் உடையது, மதம் புழியும் என்பது இலக்கணம், இலக்கியம். அந்த மாதிரி விநாயகர் யானையாக இருப்பதனாலே அப்படி உபசாரமாக இந்த யானையும் மதம் புழியும் என்று சொல்லுவது உபசாரம். மதம் புழிகிறது கண்ண மதம், கபோல மதம், பீஷ மதம் என்று மூன்று வகையாக சொல்லப்படும். அதுதான் மும்மதத்தன் இந்த ஒரு ஓட்டன் இரு செவியன் மும்மதத்தன் என்று வரும். அப்படி மேகம் பொழிவதை விட அதிகமாக இந்த விநாயகராய யானை பொழிந்து மேகத்தினுடைய வீர சிறப்பு அடக்கிறாராம் என்கின்ற முறையில் அப்படி உபசாரமா சொல்லப்படும். அப்படி முகிலினுடைய சிறப்பை அடக்குகின்றவனும். அதற்கு மேலே சக்கு அரவிந்தம் அன்னவன்றன் தனக்கு அருளும் மெய்த்தலைவா, சக்கு அரவிந்தன் என்று சொன்னால் தாமரை போன்ற, தாமரை போன்ற கண்களை உடையவன். சக்குன்னா கண்ணா, சச்சுங்கிறது கண்ணு, சக்குன்னு வந்துச்சு தமிழ்ல, சக்குங்கிற கண்ணு. அரவிந்த அரவிந்தம்னா தாமரை, தாமரை மலர் போன்ற கண்ணுடையவனாகிய திருமாலுக்கு அருளிய மெய்த்தலைவா, திருமாலுக்கு சக்கரத்தை கொடுத்த மெய்த்தலைவா, மெய்த்தலைவா குவி மெய்த்தலைவாகு விகட சக்கரவாக மென்முலை யுமை கான்முலை. அதனாலே அதற்கு மேல குவிந்த சக்கரவாக புல் ஒன்றும் அதற்கு மேல குடம்பு ஒன்று இருக்கின்ற தனங்களை உடையவளாகிய உமாதேவிக்கு புத்திரனை கான்முளை முலையுமை கான்முளை என்ன முலையுமை கான்முளை என்ன சேவி என்று இப்படி திருமாலுக்கு அருளும் தலைவா உமாதேவியினுடைய புத்திரனே என்று சொல்லி சேவிப்பாயாக என்று சொல்லி வாழ்த்துவாயாக. அப்படி வாழ்த்துவதனாலே நீ வந்து சக்கரம் குயவனுடைய சக்கரம் போல, குயவனுடைய சக்கரம் போல சுழன்று கொண்டு இருக்கின்ற பாவத்திலே வந்த பிறவியாகிய கடலை கடப்பதற்கு உனக்கு அது வழியாக இருக்கும் நெஞ்சமே என்று சொல்லி தூக்கிறார். குயவனுடைய சக்கரம் போல சுழன்று கொண்டிருக்கிற பவக்கடலை கடப்பாய், இப்படியெல்லாம் சொல்லி தோத்திரம் பண்ணி பக பவக்கடலை கடப்பாய் என்று நெஞ்சுக்கு அறிவுறுத்துவதாக இந்த பாட்டு பாடுறார். விகடச்சக்கர ஆரணம் தொடர்வன் வித்தக முகில் வீர விகடசக்கர விந்த மன்னவன்றன கருளுமைத்தலைவாகு விகடசக்கர வாகமென் முலையுமை கான்முலை என்னாச்சு விகடசக்கர ரெந்திரம் என சொல் வெம்பவக்கடல் நெஞ்சு என்பது இந்த பாட்டு. தல விநாயகர் அங்க விகடசக்கர விநாயகர் தான் தல விநாயகர். அதற்கு மேலே சபாநாயகர் தூத்திரம், விநாயகர் தோத்திரம் பண்ண உடனே சபாநாயகராகிய நடராச பெருமானை தோத்திரம் பண்ணுகிறார். எல்லா புராண ஆசிரியர்களும் அப்படித்தான் பண்ணுவாங்க. முதல்ல விநாயகர் தோத்திரம் பண்ண உடனே நடராசருக்கு தோத்திரம், நடராசருக்கு தோத்திரம் பண்ணிதான் அப்புறம் எல்லா மூர்த்திகளையும் அந்த ஊர் மூர்த்தியை தோத்திரம் பண்றது. இப்ப அடுத்தாப்பலதான் ஏகம்பவானரை தோத்திரம் பண்றார், ஏகாம்பரேஸ்வருக்கு தோத்திரம் பண்றார். இது இந்த புராணம் அரங்கேற்ற காலத்துல அந்த ஊரு புலவர் ஒருவர் முதலிலே ஏகாம்பரேஸ்வரருக்கு தானே தோத்திரம் பண்ண வேணும், அதை விட்டு விட்டு நீங்கள் நடராசருக்கு எப்படி தோத்திரம் பண்ணலாம்னு ஆட்சேபம் தெரிவித்தார். அப்படி ஆட்சேபம் தெரிவித்த போதுதான் கச்சியப்ப முனிவர் பக்கத்தில் இருந்தார். கச்சியப்ப முனிவர்னா சிவஞான முனிவருடைய சீடர், அவர் அந்த திருவானக்கா புராணம் பாடியவர். அவர் என்ன பண்ணினாரா, அந்த ஊர் ஓதுவாரையே அந்த ஊர் தேவாரத்தை பாட சொன்னார். அந்த ஊர் தேவாரத்தை அவர் பாடினார். அலந்தானுகந்து அமுது செய்தானேங்கிற பாட்டை திருச்சிற்றம்பலம் அலந்தானுகந்து அமுது செய்தானை அப்படின்னு வாடினாரு, நிறுத்தினாரு. இப்ப நீங்க பிருத்திவி அம்பலம்னு சொல்லித்தானே நீங்க ஆரம்பிக்கணும் தேவாரத்தை, திருச்சிற்றம்பலம் சொல்லியே ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்டாரா, திருச்சிற்றம்பலம்னு சொல்லியே ஆரம்பிக்கிறேன்னு கேட்டார்களா. அது இப்படித்தான் தேவாரத்தை பாடுற வழக்கம் நாரா, இப்படித்தான் புராணம் பாடுற வழக்கம் நாரா. சபாநாயகர் தோத்திரம் பண்ணி அப்புறம்தான் வந்து எந்த ஒரு சாமிக்கு இடம் போறதுக்கு தோத்திரம் பண்றது ஏகாம்பரேஸ்வரர் தோத்திரம் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் ஆட்சேபம் தவிர்ந்து விட்டது, அப்புறம் ஒத்துக்கொண்டார்கள் என்பது வரலாறு. ஆகவே இப்படி நடராசருக்கு தூத்திரம் பண்றாங்க. என்ன காரணம் என்றால், எல்லா மூர்த்தியினுடைய கலைகளும் அங்க சிதம்பரத்துல போய் ஒடுங்கி விடுவது. அதனால அந்த மூர்த்தியை தூத்திரம் பண்ணினா எல்லா மூர்த்திகளையும் தூத்திரம் பண்ணினா பலனும், எல்லா கோயிலையும் கும்பிட்ட பலன், சிதம்பரத்தை கும்பிட்டா எல்லா கோயிலையும் கும்பிட்ட பலன். ஏன்னா எல்லா கோயிலுடைய சக்தி அங்க போய் ஒடுங்குது இல்ல, அது மூலத்தானம் நினைவு தெரியுமா, சிதம்பரம் மூலஸ்தானம் நினைவு, திருமூலட்டானம் என்று அதற்கு பெயர். மூல திருமூலட்டானேஸ்வரர், அந்த சிவலிங்கத்துக்கு திருமூலட்டானேஸ்வரர், உமைய பார்வதி, அந்தப்பதி முன் தில்லைவனம், அந்தப்பதி முன் தில்லைவனம், அதிலே புவன அனைத்தினுக்கு முந்தக்கிளரும் தெய்வத்தலம், அதனால் மூலத்தானம் அதான் என்பது திருவாதவுடில் புராணம். அதனாலே சிதம்பரத்தை முதலிலே எல்லாரும் தோத்திரம் பண்ணுவார்கள். எல்லா பூதங்களும் எதிலே விடுங்கிறதுனா ஆகாயத்தில் விடுங்கிறது, மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, நான்கு பூதங்களுக்கு இடம் கொடுத்திருப்பது ஆகாயம். நான்கு பூதங்களுக்கு இடம் கொடுத்திருப்பதும் ஆகாயம். ஆகாயம்னா புரியுதா, எங்க இருக்குது ஆகாயம்? இல்ல இப்ப இப்ப சொல்லு எங்க இருக்குது
ஆகாயம்?
இப்ப நம்ம இருக்கிறது ஆகாயத்துலதான் இருக்கோம். மண், மண், தண்ணீர், நெருப்பு, காற்று, இவைகள் எல்லாம் தெரியறத ஆகாயம் தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதனால உலகாயத மதக்கு காரை ஒத்துக்க மாட்டான். உலகாயதம்னு இருக்குதுல்லவா ஒரு மதம், நாத்திகன் அவன், இந்த பூதம் இல்லையம்பா, நாலு பூதம் தான், இந்த நாலு பூதத்தினுடைய சேர்க்கையினாலதான் உலகம் உண்டாகிறது, உயிர் உண்டாகிறது அப்படின்னு அவன் சொல்லிடுவான். கண்ணுக்கு தெரியாமனால இந்த ஆகாயத்தை ஒத்துக்கிறது இல்லை. ஆகவே ஆகாயத்திலே மற்ற எல்லா பூதங்களும் ஒடுங்குகின்றபடினாலே, ஆகாயத்தில செவ்வொரு மாற ஆடுகின்றபடினாலே, அவர் ஆடுகின்ற இடத்துக்கு ஞானாகாசம், ஞானாகாசம் வெளி பரவெளி, சித்து அம்பரம் சிதம்பரம், அம்பரம்னால ஆகாயம் தான். அப்படி ஆடுகின்றபடியினாலே எல்லா தெய்வ சக்திகளும் அந்த எல்லா கோயிலுடைய சாநித்தியங்களும் சிதம்பரத்துல போய் அப்படி அந்த சரணாயிரம் தோத்திரம் என்றார். அது எப்படி தோத்திரம் என்றார்னா, சங்கேந்து மலர்குடங்கை புத்தேடும் அதை கூவும் தளல்கால் சூலம் அங்கேந்து அம்மானும் தத்தமது துளிதலை நின்றாற்றச் செய்தோர் பங்கேந்தும் பெருவாட்டி வெளியளிப்ப இரு முனிவர் பணிந்து போற்ற கொங்கேந்து மணிமன்றுள் குனித்தருளும் பெருவாழ்வை குறித்து வாழ்வாம் என்பது இந்த பாட்டு. இதுல எப்படி சொல்றாருன்னா, சங்கேந்து மலர்குடங்கை புத்தியல் என்பது மகாவிஷ்ணு, கையிலே சங்கு வைத்திருப்பவராகிய மகாவிஷ்ணு. அதற்கு மேல மறைக்கூவு, மறைக்கூவு என்றால் பிரம்மன். வேதங்களை ஓதி அதன் மூலமாக அவன் சீற்றி தொழிலை செய்கின்றபடினாலே மறைக்கூவுன்னு பேர், வேத மூர்த்தி என்று என்பது பரமாவுக்கு பெயர். அப்படி மறைக்கோவன் தளல்கால் சூழ அங்கிருந்து அம்மான் நெருப்பு வீசுகின்ற சூலத்தையுடையவராகிய உருத்திரமூர்த்தியும் பரமா விஷ்ணுவும் பிரம்மாவும் உருத்திரனும் தத்தமது தொழில் தலை நின்றாற்ற செய்தோர் கையால மூவரையும் மூன்று தொழிலுக்காக நியமித்திருக்கிறார். பரமாவை படைப்பதற்காகவும் விஷ்ணுவை காப்பதற்காகவும் உருத்திரனை அழிப்பதற்காகவும் சிவருமா நியமித்திருக்கிறாரு. அப்படி நியமித்து அவர்களை அந்த தொழில் செய்ய அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்து அறிவை கொடுத்து அவர்களை தொழில் செய்ய நியமித்து விட்டார். இவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், ஒரு பாகத்தில் இருக்கிற உமாதேவியாகிய சிவகாம சுந்தரி கண்டு கழிக்கும்படியாக, கண்டு கழிக்கும்படியாக இரண்டு முனிவர்கள் பணிந்து போற்றவும், பதஞ்சலி ஆக்கிரபாதராகிய இரண்டு முனிவர்களும் பணிந்து போற்றவும், அருள்மணம் வீசுகின்ற மணிமன்றம் என்கின்ற பொன்னம்பலத்திலே குனித்தருளும் பெருவாள், குனித்துன்னா அந்த ஆடல் இருக்குதே குனித்து ஆடுதல், குனித்த புருவம்னு வருது அல்லவா, அதனால குனித்தருளுங்கிறது வளைந்து ஆடுதல், வளைந்து ஆடுதல், குனிந்தால் குனிந்தல், குனிதல் என்பது வளைவு தானே, அதனால குனித்தருளும். அதனால இப்படி திருக்கூத்தாடுகின்ற பெருவாழ்வை குறித்து வாழ்வா, அப்படி திருக்கூத்தாடுகின்ற பெருவாழ்வாக விளங்குகின்ற நடராச பெருமானை குறித்து, குறித்துன்னா தியானித்து அவனை தூத்தனம் பண்ணி வாழ்வோமாக என்பது இந்த பாட்டு. மூவரும் முத்தொழில் செய்ய இவர் நியமித்து அதற்கு மேலாக இவர் இருக்கிறார் என்பதை இந்த பாட்டு காட்டுகிறார். மூவருக்கும் மேலாக இருப்பவர் சிவபெருமான். மூவருக்கும் மேலாக பரமா விஷ்ணு உருத்தரன். அந்த சாப முன்னாள் தக்கன் வேள்வி தகர்ந்து நஞ்ச அஞ்சி ஆவையந்தா என்று அவிதாயிடு நம்ம வர வரே மூவர் என்று எம்பிரானுடைய எண்ணி அதால இந்த மூன்று பேருக்கும் தலைவனாகும். மூன்று பேருக்கும் மூன்று தொழிலை கொடுத்து அவர்களை அந்த தொழில நிறுத்தி அவர்கள் மூலமாக உலகத்துக்கு இந்த தொழிலை செய்யும்படியாகவும் செய்தவனாயும், அதற்கு மேல உமாதேவி கண்களிப்ப திருக்கூத்து ஆடுபவனாகவும், இரண்டு முனிவர்களுக்கு அந்த கூத்தினுடைய பயனை தருபவனாகவும் நடங்குகின்ற நடராஜ பெருமானை குறித்து வாழ்வா அது ஒரு நயம். பெருவாழ்வை குறித்து வாழ்வா அது ஒரு நயம். அது எப்படின்னா, இப்ப சிறுவாழ்வை குறித்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்வை குறித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்வை குறித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்வு என்றால் இது இப்ப ராம் குறித்து வாழ்கின்ற வாழ்வு சிறுவாழ்வு. மாநில மக்கள் சுத்த எனும் ஆய வளைய கடக்க அறியாது, அதை குறித்து வாழ்கிறோம். இதுல திருவாழ்வை குறித்து வாழ்வோம், அது ஒரு சிறப்பு. திருவாழ்வை குறித்து வாழ அப்படி பெருவாழ்வை குறித்து வாழ்வோம். அதற்கு மேலதான் ஏகம்பநாதருக்கு தோத்திரம் என்றார். ஏகம்பநாதர் என்பவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுவாமி. அவர் ஏகம்பர் என்பது ஊர் அம்பு தான் வச்சிருந்தாரு. ஊர் அம்புதான் திருமாலாகி ஊர் அம்பு தான் வச்சிருந்தாரு. அப்புறம் அம்பு வேற ஒன்றும் தயார் பண்ணவே இல்லை. இந்த உரம்பு வச்சிருந்த அப்படினால அவருக்கு ஏகம்பரன்னு பேரு. அதற்கு மேல ஒற்றை மாவரத்துக்கு அடியில் இருந்து அப்படின்னால ஏகம்பரன் பேரு. ஏகாம்பரேஸ்வரன் ஆம்பரம் என்றால் மாமரத்துக்கு உண்டான பெயரு. ஏகாம்பரம் என்றால் ஒற்றை மாமரம். அதற்கு அடியில இருந்து உமாதேவிக்கு காட்சி கொடுத்த அப்படின்னாலே ஏகாம்பரநாதர்னு பேரு. அதனால அந்த ஏகாம்பரநாதருக்கு தோத்திரம் என்றாரு. அது எப்படி தோத்திரம்னா, தனந்த பெரும் துயர்கடல் மீ கூறுதலினான் மலை பயந்த தரளமூரர் கணங்குளையான் புரிபூசை முடிவளவும் தெரியாமல் இடையே கம்பை அணங்கினை தூதென விடுத்து வலிந்திருக களி கொள்ள அமையாக்காதல் மணந்தருளி குறி கொண்ட ஒரு மாவீர் பெருமானை வணக்கம் செய்வாதேவியே கைலாயத்திலிருந்து கண்ணபத்தி விட்டார். கண்ணபத்தினபடியினாலே இருண்டு போச்சு. இருண்டு போனபடியினாலே வந்து உயிர்கள் தடுமாறிவிட்டன. அதன் பிறகு நெற்றிக்கண் மூலமாக உலகத்துக்கு ஒளிய கொடுத்து உயிர்களுக்கு நன்மையை செய்தார். இப்படி யாரது கொஞ்ச நேரம் உயிர்களுக்கு அதிகமான நேரம் அதிகமான காலம். அதனால உமாதேவி பயந்து இந்த மாதிரி நான் அபசாரம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி பயந்து இந்த தோஷம் போக நான் என்ன பண்ணட்டும்னா நீ காஞ்சிபுரத்துல போய் பூஜை பண்ணுன்னாரு. காஞ்சிபுரத்துல போய் நம்மை பூஜை பண்ணி இந்த தோஷத்தை நீக்கிக் கொள்வாயாக, பாவத்தை நீக்கிக் கொள்வாயாக என்று அருள் பண்ணினார். அப்படி அருள் பண்ணார. அப்படி அருள் பண்ணபடினால காஞ்சிபுரத்துக்கு வந்து சிவபெருமானை பூஜை பண்ணினார். அப்படி காஞ்சிபுரத்துக்கு வந்து பல காலம் பூஜை பண்ணி கொண்டிருந்த போது அப்படி வந்து பரமேஸ்வரி பிரிந்து இருந்தாள் அல்லவா, பிரிந்து இருந்தாள் அல்லவா. இந்த பிரிவை சிவபெருமானால பொறுக்க முடியலையா. வீட்டுக்காரம்மா பிரிந்து இருந்தது அவரால் பொறுக்க முடியல. கோபத்திலையோ அல்லது சந்தோஷமாகவோ சரி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சப்படம் வச்சுக்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்புறம் போய் கூட்டிட்டு வர முடியாதான் இருக்கும். இல்லைன்னா யாரையாவது விட்டாவது வேண்டிய ஆளை விட்டாவது போய் அழைச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனைவியை பிரிஞ்சு இருக்க முடியாது. இவரும் பிரிஞ்சிருக்க முடியலையா. யாரு தனந்த வேறும், தனந்தன்னா நீங்கிய தனந்த வேறும் துயர்கடல் மீ கூறுதலினால் மலை பயந்த தைய தரளமூரர். மலை பயந்தவளாகிய உமாதேவி, மலைமகளாகிய உமாதேவி தரளமூரர் முத்து போன்ற பற்களையுடையவளாயும் அதற்கு மேல வந்து குலையணிந்த காதுடையவளாயும் உமாதேவி செய்த பூஜை, இவரைத்தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த பூஜை முடியல, பூஜை முடியற வரையிலும் இவரால பொறுக்க முடியலையாம். பிரிஞ்சிருக்கிறது இவரு ஒரு பெரிய கற்பனைக்காரர். இன்னும் வர வர பாத்தீங்கன்னா சரியான கற்பனை இருக்கும். பூஜை முடியற வரையிலும் பொறுக்க முடியலையா. அதனால கம்பையாறு என்கின்ற பெண்ணை தூதாக விட்டாராம். கம்பையாறு பெரியவரெல்லாம் விட்டாரு, அதை இவர் என்ன பண்ணாரு, தூதாக விட்டார். புரியுதப்ப, புரியுத தங்க வேலு புரிஞ்சு புரியாம இருக்கும். வெள்ள வந்து தூதாக போயிருச்சு. அதனாலே கம்பையாராய பெண்ணை தூதாக விட்டு, பூச முடிகிற வரையும் பொறுக்க முடியாம, பிரிஞ்சிருந்தது பொறுக்க முடியாம தூதாக விட்டு, தூதனை விடுத்து வலிந்திருக தளிக்குள்ள அந்த வெள்ளம் வந்து அபாயத்தை காட்ட, வெள்ளம் வந்து அபாயத்தை காட்ட அந்த பயம் போக சுவாமியை கொண்டு போய் விடுமே என்று சொல்லி அவள் வந்து சிவலிங்கத்தை தழுவிக்கொள்ள, அப்படி தழுவி கொண்ட போது இவருக்கு பிரிந்திருந்த வருத்தம் போய்விட்டது. யாருக்கு? சுவாமிக்கு. இப்பிரிந்திருந்த வருத்தம் போய்விட்டது. வலிந்து இருக தழுவிக்கொள்ள அமையாக்காதல் மனந்தருளி, அதனால குறைவில்லாத அன்பை உண்டாக்கி கொண்டு மனந்தருளி குறிபூண்ட என்பது தழுவி கொண்ட போது ஸ்தனத்தினுடைய தழும்பு வளைத்தெலும்பும் பதிந்து விட்டது. வளைத்தெலும்பும் உடைத்தெலும்பும் பதிந்து விட்டது. பதிந்து விட்ட அந்த மாதிரி பிரிவை ஆற்ற முடியாமல் வெள்ளை என்கின்ற பெயரால தூது விட்டு, வெள்ளை என்கின்ற பெயரால கம்பையாராகிய பெண்ணை தூது விட்டு, அதன் மூலமாக உமாதேவியே தழுவிக்கொண்டவராகி, அந்த பிரிவை நீக்கி கொண்டவராயும், அவளுடைய அந்த வளைத்தலும் முளைத்தலும் பூண்டு கொண்டவராயும் இருக்கின்ற ஒற்றை மாமரத்துக்கிடையில் இருக்கிற பெருமானை வணக்கம் செய்வான். இப்படி சொல்ல தளர்ந்த வெறும் துயர்கடல் மீ கூறுதலினால் மலை பயந்த தரளமூரர் கணங்குளையால் புரிபூஷை முடிவளவும் தெரியாமல் இடையே கம்பை அணங்கினை தூதென விடுத்து வலிந்திருக தளிக்கொள்ள அமையாக்காதல் மனந்தருளி குறிபூண்ட உருமாவிற் பெருமானை வணக்கம் செய்வான் என்பது இந்த பாட்டு. இந்த மூவரம்மானையில இந்த கருத்தை சொல்றாரு. மூவரம்மானையில என்ன சொல்றாருன்னா, அந்த ஆசிரியர் என்னறிய காஞ்சியில் வாழ் ஏகாம்பரன ஆதர் அண்ணல் திருமேனி எங்கு ஆகாசம் அம்மானை. இப்ப ஆகாச பத்தி சொன்னோம் அல்லவா, சௌர்மானுக்கு ஆகாசம் தான் திருமேனியே, சௌர்மானுக்கு ஆகாசம் தான் திருமேனியே, விளங்குதா? அதையினாலே என்னறிய காஞ்சியில் வாழ் ஏகாம்பரன் ஆதர் அண்ணல் திருமேனி எங்கு ஆகாச அம்மானை. அண்ணல் திருமேனி எங்கு ஆகாசமேயாயின், ரெண்டாவது ஒண்ணு கேக்குறா, அண்ணல் திருமேனி எங்கு ஆகாசமேயாயின் வண்ணம் உலை மாறின் வடுப்படுமோ அம்மான். ஆகாசத்துல எப்படி சனத்தினுடைய தழும்பு விடும் அப்படின்னு கேட்டான். வளைத்தழும்பு உடைத்தழும்பு எப்படி போடும் அப்படின்னு கேட்டான். அவன் நில கட்டிக்காரி தானே. வண்ணம் உலை மாறு அண்ணல் திருமேனி எங்கு ஆகாசமேயாயின் மற்ற பொருளிலே பதிய ஆகாசத்துல எப்படி பதியும் அப்படின்னு கேட்டான். அது நியாயம்தானே, நியாயம்தானப்பா, அருமையான கேள்வி. வண்ணம் உலை மாறு அண்ணல் திருமேனி எங்கு ஆகாசமே ஆயின் வண்ணம் உலை மாறின் வடுப்படுமோ அம்மானேன்னா. மூணாவது முழு சொல்றா, மாவடியில் வாழ்பவருக்கு வடுவரிதோ அம்மானேனா. சிலேடைன்னு சொல்றது மாவடியில் வாழ்பவருக்கு வடுவு அரிதோ அம்மா. அது வடு இது வடு, அது அடையாளம், வடுன்னு அடையாளம், இது பகுதியில பல கருத்துக்கள் நிறைய வச்சு சொல்றாரு. அதெல்லாம் உங்க அருட்புலமை. அது என்ன ஏராளமா இருக்கு, நிறைய சொல்றாரு. சைவ சித்தாந்தம், ஆகம கருத்து, வேத கருத்து, மற்றைய புராண இதிகாசங்கள் கருத்துக்கள் நிறைய வருது. அதனால இவைகள் எல்லாம் தவறாமல் வந்து கேட்டு திருவருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்தார் போல வருவது காமாட்சி அம்மையார் தோத்திரம். காமாட்சிக்கு ரெண்டு தோத்திரம் பண்றாரு. அப்புறம் விநாயகருக்கு தோத்திரம் வருது, அப்புறம் முருகன் தோத்திரம், இப்படி எல்லாம் வருது. இதுல வந்து மற்றைய சிவநேசர்கள் தோத்திரம் வரையிலும் சொல்றாரு, 19 பாட்டு. ஆகையினாலே இப்படி திருவருளாலே இந்த நூல்களை எல்லாம் படிக்க கேட்க நமக்கெல்லாம் ஒரு வாக்கியம் கொடுத்தது. இந்த வாக்கியம் இன்னும் நன்றாக வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நம்ம பார்வதி கலை மேவும் பிறகாச கடலாடியாது கடல் மூழே பல மாயவாயிரு சுழலாது மாயவாயிரு செய்ய குறைவிலாது உயிர் வாழ்க நன்மறை அறங்களோங்கள் செய்வனில் விளங்கு உலகம் எல்லாம் நம பார்வதி பதையே
மகாதேவா.